இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். நம் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது எங்கிருந்து கிடைக்கிறது? சூழ்நிலைகள், பொருட்கள், மற்ற உறவினர்கள் என்று நாம் நினைத்திருந்தோம். ஆனால் மகிழ்ச்சி என்பது பொருட்களை சார்ந்தோ இல்லது சூழ்நிலை மனிதர்களை சார்ந்தோ இல்லை. மகிழ்ச்சி என்பது நம்முடைய சொந்த படைப்பு. இந்த எண்ணம் தான் பல விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நம் எண்ணம் தான் மகிழ்ச்சியையும் உருவாக்கிறது. நம் எண்ணம் தான் நம் மகிழ்ச்சியை உருவாக்கிறது என்றால், இந்த எண்ணத்தை நாம் எப்படி ஒரு ஸ்டேபிள் நிலை, அதாவது ஒரு நிலையாக நாம் வைத்துக் கொள்வது, இது சாத்தியமா? இதை பற்றி நம்மிடம் விரிவாக பேச பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்கிறார். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
நம் எண்ணம் தான் விதி வரை கொண்டு செல்கிறது, எண்ணம் தான் விதியை உருவாக்குகிறது அப்படின்னு பல கோணத்துல நம்ம வந்து பேசணும். எவ்வளவுதான் பேசினாலும் என் எண்ணம் எப்படி விதியை உருவாக்குறதுன்னு எனக்கு சரியா புரியல. எப்படி என் எண்ணம் என் பாக்கியத்தை உருவாக்கும்?
பல விதமான சூழ்நிலைகள், பல விதமான மனிதர்களை நாம சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகள், அந்த மனிதர்களினால் நம் மீது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது நம் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடுகிறது. ஆனா அதற்கான பொறுப்பை இல்ல அதற்கான பழியை யார் மீதாவது, சூழ்நிலை மீது இல்லை மற்றவர்கள் மீது நாம செலுத்தி விட்டுடுறோம். சோ இவ்வளவுதான் என்னோட பாக்கியம், இதுதான் என்னோட விதி அப்படின்னு விட்டுடுறோம். அதற்கான பழியை இல்ல அதற்கான காரணத்தை இல்ல பொறுப்பை கடவுள் மீதோ இல்லை தன்னுடைய விதியின் மீதோ, சுற்றியிருக்கும் சூழ்நிலைகள் மீதோ இல்லை உறவுகளின் மீதோ மற்றவர்களின் மீதோ நாம போட்டுடுறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது, ஆனால் அதற்கான காரணம் நான் இல்லை மற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பொறுப்பு என்பது முடிந்து விடுகிறது. சோ சம்வேர் என்னுடைய வாழ்க்கையில நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, குட் ஆர் பேட், அதற்கு காரணம் அதற்கு பொறுப்பு வேறு யாரோ ஒருவர் தான் அப்படின்னு இருக்கும். எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது, என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, ஆனா அதற்கான காரணம் நான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாடு, அந்த கண்ட்ரோல் அப்படின்றது மத்தவங்க கிட்ட போடுது. இப்போ எனக்கு நல்ல வேலை, என்னோட சம்பளம், என்னோட சேலரி ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அந்தந்த சமயத்துல வந்து சேருது அப்படின்றப்போ நான் சந்தோஷமா இருக்கேன், வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. சோ சூழ்நிலை என்பது சாதகமா இருக்கு, ஃபேவரபிளா இருக்கு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். அதே சூழ்நிலையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடுச்சு, சூழ்நிலை சாதகமா இல்லைன்னா என்னுடைய மகிழ்ச்சியின் அளவு, அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கீழே விழுந்துடும். அது சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல மனிதர்களாகவும் இருக்கலாம். இப்ப குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய இண்டெக்ஸ், பைனான்சியல் இண்டெக்ஸ், அதனுடைய அளவு கூட அதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸ், அதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது அதனுடைய நிலை வந்து அதிகமா இருக்கும். என்விரான்மெண்ட்ல, சுற்றுப்புற சூழல்ல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் கிராஷ் ஆயிடும், கீழே விழுந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்டாக்னுடைய அந்த இண்டெக்ஸ் அதிகமா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். பொருளாதாரத்தினுடைய ஏற்றம் எப்படி இருக்குன்னா, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து நாம அதை கண்காணித்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா அதுதான் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி அந்த பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு கூட நம்முடைய மனதினுடைய மகிழ்ச்சியின் இண்டெக்ஸ் அளவை நேரடியாகவே பாதிக்குது. நம்ம இப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து இயற்கை தானே, ஏன்னா அது லோவா இருக்கு, அது வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சுற்றுப்புற சூழ்நிலை என்வரான்மெண்ட் அப்படின்றதும் மோசமாக இருக்குது, அதனால பொருளாதாரத்தினுடைய அளவு குறைவாக இருக்குது, அது இயற்கை. அதே போல என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா, என்னுடைய சூழ்நிலையில மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா நான் பாதிக்கப்படுவேன், என்னுடைய மகிழ்ச்சியின் அளவு வந்து குறைந்துவிடும் அப்படின்றது இயற்கை தானே அப்படின்னு நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஸோ சூழ்நிலையில வந்து நம்முடைய மனதினுடைய மகிழ்ச்சியினுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறோம். அது நல்லா இருந்தா நல்லா இருக்கும், அது நல்லா இல்லை அது குறைவாக இருக்குன்னா அதற்கேற்ற ப்ரொபோர்ஷன்ல நம்முடைய அளவும் குறைஞ்சிடுது.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நான் என் வாழ்க்கைய எனக்கு தெரிஞ்ச ஒரே வழியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூழ்நிலைகள், பொருட்கள், உறவினர்கள் இதுதான் என் சந்தோஷம்னு நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதை வந்து மாற்றிக்கொள்ள, இதை கண்ட்ரோல் செய்ய நான் ஏதேதோ முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கேன்.
ஒண்ணு வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது, அதுல கவனம் வைக்கிறது, என்னுடைய உறவுகள்ல கவனம் வைக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்ல கவனம் வைக்கிறது, என்னுடைய பொருளாதாரத்துல கவனம் வைக்கிறது. ஏன்னா அதை நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கும் போது என்னுடைய மன மகிழ்ச்சி, என்னுடைய அளவும் சரியாக இருக்கு. இன்னொன்று எனக்கு மேல நான் கவனம் வச்சுக்கிறது, என்னுடைய மனதினுடைய ஆரோக்கியத்தின் மேல, என்னுடைய மனதினுடைய நிலையின் மேல நான் கவனம் வச்சு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க யார வேணா கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் எனக்கு கார் வேணும், பங்களா வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவையெல்லாம் எதற்குன்னா நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்களின் மீது, இந்த உறவுகளின் மீது, இந்த விஷயங்களின் மீது என்னுடைய மகிழ்ச்சி சார்ந்து இருக்கிறதுனால இவையெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கணவன் சரியாயிட்டா நான் சரியா இருப்பேன், என்னுடைய குழந்தைங்க சரியா இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி அவர்கள் சரியாயிட்டா என் வாழ்க்கை சரியாயிடும், என் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மனதின் நிலை என்பது அடுத்தவரை, சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அவைகள் மாறும்போது நானும் மாறிடுவேன். மகிழ்ச்சி எங்க உருவாகுதோ அங்க நம்முடைய கவனத்தை வைக்காம நம்முடைய மகிழ்ச்சி எதையெல்லாம் சார்ந்து இருக்கோ அது மேல நம்முடைய கவனத்தை வச்சிருக்கோம். உதாரணத்திற்கு நீங்க என்கிட்ட வந்து நல்லா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேன் இல்லையா. சோ நீங்க என்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா நான் உங்களை நல்லா நடத்தணும், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் நான் நடந்துக்கணும் செய்யணும், உங்களை நான் கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். சோ என்னுடைய கவனம் முழுக்க எதுல இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் செய்யணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், எண்ட் ஆஃப் த டே உங்களை நான் மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன். உங்களை நான் மகிழ்ச்சியா வச்சுக்க கூடாது அப்படின்றது இல்லை, இங்க என்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதையெல்லாம் செய்யறேன். ஸோ என்னுடைய உறவுகளாகட்டும், என்னுடைய சுற்றி இருக்கிற விஷயங்களாகட்டும், என்னுடைய மகிழ்ச்சிக்காக அவை எல்லாத்தையும் நான் கவனம் வச்சு அவை எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டே இருக்கேன். பட் ஏதாவது ஒரு சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா இட் பிகம்ஸ் டூ ஃபாஸ்ட், என்னுடைய உறவுகளையோ இல்ல என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களையோ, என்னுடைய பாஸ், என்னுடைய மேலதிகாரியோ, என்னுடைய கொலீக்ஸோ இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸோ இல்ல அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே என்னால நடந்துக்க முடியறது இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, விரக்தி ஆயிடுது. என்னால வந்து அவ்வளோ ஃபாஸ்டா அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி என்ன நடந்துக்க முடியல அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடுது. அப்போ நான் என்ன ஆயிடுறேன்னா ஸ்லோ ஆயிடுறேன், என்னுடைய மகிழ்ச்சியும் கம்மியாயிடுது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, என்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இல்லை, என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை சரியாக இல்லை, அதனால என்னுடைய மனதினுடைய மகிழ்ச்சியும் இல்லாம போயிடுச்சு, இது பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். மகிழ்ச்சியை தேடுற அந்த ஒரு ப்ராசஸ்ல வலி அப்படின்றது கோபமா இருக்கலாம், இரிட்டேஷனா இருக்கலாம், பயமா இருக்கலாம், இன்செக்யூரிட்டியா இருக்கலாம், ஃபியரா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல வலியை அனுபவம் செஞ்சுட்டே இருக்கும். சோ ஏதோ ஒரு விதத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மகிழ்ச்சி வேணும், ஆனா நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா, நாள் முழுக்க நமக்கு மகிழ்ச்சி தேவைப்படுது, ஆனா நாம எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எதை அனுபவம் செஞ்சிட்டு இருக்கோம், வலியை அனுபவம் செஞ்சிட்டு இருக்கோம்.
இன்ஃபேக்ட் நீங்க பல பேரை கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது, என்னுடைய மகிழ்ச்சி எதை சார்ந்து இருக்கிறதோ அதை மேலும் உயர்த்தி கொள்ள நான் உழைக்கிறேன். ஐ கெப்ட் ஆன் வர்க்கிங்.
ஹூஸ் வர்க்கிங்?
ஐ, நான்.
ஐ ஐம் இன் பெயின். நான் உழைக்கிறேன், ஆனா வலியோடு உழைக்கிறேன்.
ஏன்னா நான் மகிழ்ச்சிக்காக தானே உழைக்கிறேன்.
இப்போ நீங்க வந்து வலியோட உழைக்கிறீங்க, உடல் நிலை சரியில்லை, அதே ஒரு நிலையோட நீங்க வந்து உழைக்கிறீங்க, அப்போ அதனுடைய நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும்?
பெயின், வலி.
சோ வலியோட நீங்க மகிழ்ச்சியை தேடினா உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது நம்முடைய கவனத்தை, நம்மளுடைய ஃபோக்கஸை முழுவதுமாக திருப்புகிறது. எண்ணங்கள் என்பது என்னுடைய படைப்பு அப்படின்றதுல கவனத்தை திருப்புகிறது. தியானம், மெடிடேஷன் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல மேலும் மேலும் நாம கவனம் செலுத்தும் போது அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பலம் வருது. சோ அந்த பலத்தை எம்பவர், அதை வந்து தியானம் செய்கிறது. சோ இப்ப எனக்கு என்ன ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னா, எண்ணம் என்பது என்னுடைய படைப்பு அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சோ எண்ணங்களை நான் உருவாக்குகிறேன், அதன் அடிப்படையில் உணர்வுகள், ஃபீலிங்ஸ் உருவாகிறது, அதனுடைய ஆதாரத்தில் ஆட்டிடியூட் அல்லது மனோபாவம் ஏற்படுகிறது. சோ தாட், ஃபீலிங், ஆட்டிடியூட். இப்போ உங்களை பத்தி நான் ஏதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன் அப்படின்னா, யூஷுவலா என்ன இருக்கும்னா, அந்த எண்ணம் உங்களை சார்ந்து இருக்கும். நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நான் வந்து ஒரு எண்ணமாக உருவாக்குகிறேன். சோ அந்த எண்ணத்தினுடைய அடிப்படை ஆதாரம் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனா எண்ணம் என்னுடைய படைப்பு என்பதனால் நான் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நான் உருவாக்க முடியும் இல்லையா? ஏன்னா நாம வந்து அவேரா இல்லை, விழிப்பாக இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட்டை வந்து உருவாக்கி இருக்கு. எப்படின்னா, இது நாள் வரை நான் சூழ்நிலைகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன் அப்படின்றது, இனி சூழ்நிலைகள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஷிஃப்ட், ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, சூழ்நிலைகள் ஏற்படும், அந்த சூழ்நிலைகள் வரும், விதவிதமான மனிதர்கள் நம்முடைய விவகாரங்களில் வருவார்கள், அந்த சூழ்நிலை வரும், போயிடும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வருவார்கள், போயிடுவாங்க. ஆனால் என்னுடைய மனதின் நிலை என்பது, அந்த ஸ்டெபிலிட்டி, எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை, எந்த விதத்திலும் மாற்றம் ஏற்படவில்லை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். நான் செய்யற எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கேன், எதுலெல்லாம் கவனம் வைக்கணுமோ அதையெல்லாம் கவனம் வச்சுக்கிறேன். ஆனா அது கூடவே நான் எதை கவனம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள்ல வருகின்ற எண்ணங்கள், உருவாகிற எண்ணங்கள், அதனுடைய பொறுப்பாளியார், படைப்பாளியார், அந்த எண்ணங்களை உருவாக்குவது யார் அப்படின்றதையும் நாம கவனம் வச்சுக்கணும். சோ இதை நாம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, எந்த விதமான ஒரு சூழ்நிலை, எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மள ஒண்ணுமே செய்யாது. இப்போ நம்முடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நாம வந்து எல்லாத்தையுமே பாக்குற விதம், யோசிக்கிற விதம் எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்கும். இதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும்.
Actually it feels very good. நான் மறுபடியும் ஃபீலிங்ஸுக்கு வந்துட்டேன். எண்ணம் என்னுடைய சொந்த படைப்பு என்பது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த உணர்வை கொடுத்தாலும், இது என்னுடைய சொந்த படைப்பு அப்படின்ற எண்ணத்தை என்னால ஏத்துக்க முடியல.
நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஒரு நாள்ல, அதாவது அது எந்த மாதிரியான எண்ணங்கள் அப்படின்னு கூட அவசியம் இல்ல, நெகட்டிவா இருக்கட்டும் இல்ல பாசிட்டிவா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அது வரட்டும். ஆனா ஜஸ்ட் கொஞ்சம் நீங்களே அதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. நம்மை சுத்தி பலவித விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த நேரத்துல உங்கள் மீது நீங்க கவனம் வச்சு பாருங்க, இந்த எண்ணம் எப்படி வருது, இதை உருவாக்குவது யார் அப்படின்றத நாம கவனம் வச்சு பார்த்தா நமக்கே புரியும், எண்ணங்களை உருவாக்குவது நாம் தான். சோ எண்ணங்களினுடைய அந்த படைப்பு என்பதுதான் நமக்கு, அதன் ஆதாரத்தில் நமக்கு மகிழ்ச்சியோ துன்பமோ பயமோ எப்படிப்பட்ட உணர்வா இருந்தாலும் அதற்கப்புறம் தான் அது வருது.
இப்ப நீங்க சொன்னீங்க சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய எண்ணம் ரொம்ப, என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி விடுது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பாஸ் எல்லாரும் முன்னாடியும் என்ன வந்து திட்டுறாரு இல்ல ரொம்ப சத்தமா பேசுறாரு அப்படின்னா ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது.
நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபீலிங்ஸ் முதல்ல வர்றதில்ல, எண்ணங்கள் தான் முதல்ல வருது. என்னோட மேலதிகாரி இப்படி திட்டாரு, என்ன சத்தம் போட்டுட்டாரு, எவ்வளோ பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்திட்டாரு அப்படின்ற எண்ணங்கள் தான் முதல்ல உருவாகும். அந்த எண்ணங்களினுடைய அடிப்படையில வந்து ஏதாவது ஒரு அனுபவத்தை உணர்வீர்கள், ஃபீலிங்ஸ் நீங்க உணர்வீங்க. எண்ணம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சர்டு, அதாவது இப்படித்தான் என்னை அவமானப்படுத்திட்டாரு, என்ன இன்சல்ட் செஞ்சிட்டாரு, எல்லார் முன்னாடியும் என்ன திட்டாரு, இப்படி பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் ஏற்படும். ஆனால் உணர்வு என்பது ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. உங்களுக்கு இன்சல்ட் ஃபீலிங் இல்ல அவமானமான ஃபீலிங், கோபமான ஃபீலிங் அப்படி இருக்காது. ஃபீலிங் அப்படின்றது ஃபீலிங் குட் ஓர் ஃபீலிங் பேட் ஓர் ஃபீலிங் ஹை ஓர் ஃபீலிங் லோ. எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, ஐ ஃபீல் லோ அப்படின்னு சொல்றது உணர்வு. ஆனா எண்ணங்கள் அப்படின்றது இப்படி பேசினார், இப்படி செய்து விட்டார், இத்தனை பேர் இருந்தார்கள் அப்படின்னு ஆங்ஸைட்டி, அவமானம், துக்கம், மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம வந்து அதை வரை இருக்கப்பட்டால் அது எண்ணங்களாக மட்டும்தான் இருக்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன அத்தனை பேர் முன்னாடி அவர் திட்டினாலும் நான் வந்து அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்ல வரீங்களா?
இல்ல, இப்போ நீங்க வந்து அந்த எண்ணங்களை உருவாக்குனதுனாலதான் உங்களுக்கு அந்த அனுபவம், அந்த ஃபீலிங் ஏற்படுது. இவ்வளோ பேர் முன்னாடி என்ன வந்து அவமானப்படுத்திட்டாரு, என்ன வந்து சத்தம் போட்டுட்டாரு, அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட சொன்னீங்க. இதையே நீங்க மாற்றி வேறு ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. அதாவது நான் செஞ்ச இந்த வேலையில ஏதாவது ஒரு தப்பு இருந்திருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ அவருக்கு ஏதோ மூட் அவுட் போல இருக்கு, இப்போ வேற ஏதோ குழப்பத்துல இருக்காரு, இல்ல வேற ஏதோ பிரச்சனையில இருக்கலாம், அதனால அவர் திட்டாரு போல இருக்கு, சோ நாம அப்புறமா அவரை போய் பேசுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஆக்சுவலா தெரியாது, அது கூட ஒரு எண்ணம் தான். இன்ஃபேக்ட் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்க வந்து யார் வந்து தவறு செஞ்சாங்க, யார் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல கோமா பேசினாங்க, யாருடைய பிஹேவியர் சரியா இல்லை, அது எல்லாருமே வந்து பார்க்க முடியும். அப்படியே மற்றவர்கள் பார்த்தா கூட அவரவர்கள் அவரவர்களுடைய கண்ணோட்டத்தினுடைய பொறுத்து தான் முடிவு செய்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் பொழுது நீங்க வந்து அந்த மாதிரியான ஃபீலிங் ஃபீலிங் லோ ஆர் இன்சல்ட் அதை உணர மாட்டீங்க.
இப்போ என் மனநிலைய நான் வந்து ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு உறுதியா பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு அவரை பார்க்கும்போது அந்த கோபம் இருக்கதான் செய்யும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த இரிட்டேஷன் எனக்கு அவர் மேல இருக்கதானே செய்யும்.
அதே ஆபீஸ்ல வந்து நான் அவரை வந்து டெய்லி பார்க்க போறேன், அதே ஆபீஸ்ல நான் வந்து உட்காந்து வேலை பண்ண போறேன் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வேலை செய்வோம்னா இந்த ஆபீஸ்ல வந்து எப்படி வேலை செஞ்சாலும் அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ செஞ்சாலும் இவருக்கு வந்து திருப்தி கிடையாது, இவர் இப்படிதான் சத்தம் போட்டுட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், தரமற்ற எண்ணங்களை நான் உருவாக்கிட்டு வேலை செய்வேன். நான் வந்து ஃபீலிங் லோ அந்த ஒரு எனர்ஜியோட போய் வேலை பண்றேன், நான் செய்யற காரியங்கள்ல வந்து ஒரு ஹேட் வெறுப்போட நான் அந்த வேலையை பண்றேன், மறுபடியும் அந்த மேலதிகாரிய போய் அதே பேப்பர்ஸோட போய் பாக்குறேன். இப்ப எனக்குள்ள வந்து வெறுப்பு இருக்கும், அந்த தாட் வந்து அவரை போய் அடையும், நான் எனக்கு என்ன பண்ணிக்கிறேன் இல்லையா. சோ என்னுடைய மனநிலை என்னுடைய தரம் அப்படின்றது குறைஞ்சுகிட்டே வருது. அது மட்டும் இல்ல, ஒரு உங்களை சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோபப்பட்டுதான் ஆகணும், இல்லாட்டி உங்களை பத்தி அவங்க வந்து பலகீனமானவர்கள் வீக்கானவங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா இப்போ நம்மை பற்றி மத்தவங்க நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கேன் வச்சுக்கோங்க, என்னை பத்தி நீங்க ரொம்ப நல்லா நினைக்கிறீங்க, ஆனா அது என்னை வந்து மகிழ்ச்சியாக வைக்குமா இல்ல என்னோட எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. நான் எப்படி உணரணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும், அதற்கான எண்ணங்களை நான் தான் உருவாக்கணும். இதையே வந்து ஏதோ அப்செட் போல இருக்கு அதனால அவர் அப்படி கத்திட்டாரு அப்படின்றத வந்து நான் நினைச்சிட்டு என்னோட சீட்டுக்கு வந்து உட்காந்து என்னோட வேலையை நான் மறுபடியும் செய்யறேன். சோ என்னை பத்தின ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஒரு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை நான் உருவாக்குகிறேன், அதை நான் வந்து என்னை சுற்றி இருக்கிற வாயுமண்டலத்தில் அனுப்புறேன், அந்த எனர்ஜி வந்து மற்றவங்களையும் போய் அடையுது, அந்த மேலதிகாரியும் போய் அடையுது. அப்படின்றப்ப வந்து எல்லாமே சரியாயிடும்.
சிஸ்டர், இது எப்படி சாத்தியம்? அது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இப்படி என்னால மறந்துட்டு என்னால போய் அவர்கிட்ட பழைய மாதிரி சகஜமா எப்படி பேச முடியும்?
நிச்சயமா முடியும். ஆனா வந்து இதை நாம பிராக்டிஸ் தான் பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் தாட் அவே.
நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் அவமானப்படுத்திருக்காங்க, நம்ம கிட்ட இழிவா நடந்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து சரியா பேசல அப்படின்ற பட்சத்துல அவர்கிட்ட மறுபடியும் போய் பேசுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாம ஒரு சரியான மனநிலையில இருந்து பேசுறோம் அப்படின்னா அது வந்து வீக்னஸ் கிடையாது, அது நிச்சயமா ஸ்ட்ரென்த். அதாவது சீதோஷ்ண நிலையில வந்து மாற்றங்கள் வருது இல்லையா, திரும்பவும் வேறொரு சீதோஷ்ண நிலை மாறுது. ஆனால் நான் ஆரோக்கியமாக இருப்பதால் எந்த விதமான சீதோஷ்ண நிலை மாற்றங்களையும் நான் வந்து கடந்து போயிடுறேன். அதே மாதிரி என்னுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவரவர்களுடைய செயல்களில் அவரவர்களுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் வருகிறது. அது சீதோஷ்ண நிலையினுடைய மாற்றம் மாதிரி தான், மாற்றங்கள் வந்தது, அது போயாச்சு, அதை நான் எதிர்கொண்டேன், அதை கடந்து சென்று விட்டேன். அந்த விஷயங்கள், அந்த மனிதர்கள், அந்த சூழ்நிலை என் மீது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. அதுதான் வந்து ஸ்ட்ரென்த், அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஆனா என்னுடைய மேலதிகாரி கிட்ட பேசணும் அப்படின்றதால எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, ஏன்னா நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லையே.
நீங்க பாதிக்கப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அது வந்து டீப் ஹர்ட்னு சொல்லலாம். ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால தான் நீ அங்க அவரை போய் பார்க்கக்கூடாது, நீங்க அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற முடிவை எடுத்திருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிரதர் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் ரொம்ப வருஷமா வந்து என்னுடைய தாய் கிட்ட என்னோட அம்மா கிட்ட நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கல, ஏன்னா அவரால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்துடுச்சு, சோ நான் வந்து அவங்க கிட்ட பேசறது இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, நீங்க ஏன் உங்க அம்மா கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டேன். நோ நோ நோ, நான் பேச மாட்டேன், நான் எடுத்த முடிவு அப்படியேதான் இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இதனால எனக்கு வருத்தம், எனக்கு வலி, என்னுடைய தாயும் வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கும் வலி, என்னுடைய மனைவிக்கும் வலி, துக்கம் இருக்கு. சோ இவ்வளவு பேரும் வலியில இருக்காங்க, ஆனாலும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னு முடிவுல இருக்காங்க. சோ அதாவது பேச முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை, நான் ஏன் பேசணும், நான் பேச போறதில்ல அப்படின்ற முடிவு, அப்படின்ற எண்ணத்தை யார் உருவாக்கி இருக்காங்கன்னு நாம தான் உருவாக்கி இருக்கோம். சோ நாம என்ன பண்ணலாம்னா, இந்த வலியோடு இருக்க போறோமா இல்ல இந்த வலியில இருந்து நாம விடுதலையாக போறோமா அப்படின்றத நாம தான் முடிவெடுக்கணும். சோ ஃபைனலி அவர் போய் பேசிட்டாரு. பேசுறது, ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது, இவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க என்னை இழிவுபடுத்திட்டாங்க, இவங்களோட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நாம தான் முடிவு எடுத்திருக்கோம், அதையே கொஞ்சம் மாத்திட்டோம் அப்படின்னு நம்ம போய் பேசணும்னா அது மிக 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 சுலபமானது. சோ என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய வீக்னஸ் அப்படின்ற ரெண்டுமே என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்து, அதை யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. இப்ப நம்ம நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சோ மற்றவங்களை மாற்றுவதற்காக பண்றோம். சோ நாம கோவப்பட்டா அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ மற்றவங்களை மாத்துறது என்பது நம்முடைய வேலை இல்லை. ஆனா நாம இதையெல்லாம் செய்யறதுனால நான் எப்படி உணரப்போகிறேன், நான் கோபத்திலிருந்து இரிட்டேஷன், எரிச்சல், ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்களில் இருந்தும் நான் விடுபட்டு இருக்கிறேன். ஐ எம் லிபரேட்டட், நான் வந்து நல்லா ஃபீல் பண்றேன். இப்போ ஆபீஸ்ல அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, ஆனா அப்படியே வீட்டுக்கு போறேன். சோ வீட்லயும் அதனுடைய பிரதிபலிப்பா அவங்க மேல எரிச்சல் காட்டுறேன், கோவப்படுறேன் அப்படின்னா என்னுடைய வீடும் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்தோஷமா இருக்காது, மகிழ்ச்சியா இருக்காது. சோ அதே டெஸ்டினிய நான் உருவாக்கினேன். இதே ஆபீஸ்ல நடந்த விஷயத்த நான் அங்கேயே மறந்துடுறேன், வீட்டுக்கு வர்றேன், வீட்டுல எல்லாரோட மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னா இப்போ என்னுடைய டெஸ்டினி அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சிகரமா இருந்தது அப்படின்றத நானே உருவாக்கி இருக்கேன். அந்த பிரதர் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இவ்வளவு காலமா வலியோட இருந்தாரு, அவங்க அம்மா வலியோட இருந்தாங்க, அவங்க மனைவி வலியோட இருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு எண்ணம் உருவாக்குனாரு, போய் பேசினாரு, இப்போ அவங்களுடைய விதியே மாறி போச்சு. சோ டெஸ்டினி, விதி, பாக்கியம் அப்படின்னு நாம என்ன நினைக்கிறோம்னா, வேலை, திருமணம், குழந்தை அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய விதின்னு நினைக்கிறோம். டெஸ்டினி அப்படின்றது என்னன்னா, நான் ஒரு நாள் முழுவதும் எப்படி உணரப்போகிறேன், அதுதான் டெஸ்டினி. சோ அதை நாம உருவாக்க முடியும் நம்முடைய எண்ணங்களினுடைய அடிப்படையில்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் நடந்த இந்த கலந்துரையாடலின் நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பை இப்ப பார்க்கலாம்.
ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் வெளியே செல்வதற்கு முன்பும் நாம் எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டு வெளியே செல்கிறோம். அதுபோன்று நம் மனதையும் தயார் செய்து கொள்வோம் இன்றைய நாளுக்காக. இதையே அனைவரும் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். 2 அல்லது 3 நிமிடங்களை ஒதுக்கி மனதை தயார் செய்யுங்கள் அந்த நாளுக்காக. நான் இப்பொழுது மிக சௌகரியமாக அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்களை பார்ப்பதற்கான பயிற்சியை செய்கின்றேன். நான் வீட்டையும் அலுவலகத்தையும் அடுத்த மனிதர்களையும் கவனித்துக் கொள்ளும் ஒரு சக்தி. நான் இவ்வளவு செயல்களையும் செய்வதற்கான கருவியாக இருக்கக்கூடிய சக்தி. என்னுடைய குவாலிட்டி என்ன? நான் எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். நான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஜீவன் என்று. சூழ்நிலைகளுக்கு எஜமானன் என் மனநிலையை எப்பொழுதும் ஒரே நிலையிலும் உறுதியாகவும் வைத்திருப்பவன். என்னை சுற்றி எது நடந்தாலும் யார் எப்படி நடந்து கொண்டாலும் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய படைப்பாகும். இன்று இந்த நாளை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இந்த எண்ணங்களை படைக்கும் மிக சக்தி வாய்ந்த படைப்பாளி நான். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் மிக சக்தி வாய்ந்த நல்ல எண்ணங்களையே உருவாக்குவேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்தது, தூய்மை வாய்ந்தது, நல்லதாகவும் நிச்சயமாக இருக்கும். ஓம் சாந்தி.
உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது.
ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி